விவிலிய தேடல் இயேசுவின் உவமைகள்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசுவின் உவமைகள் என்ற கடலுக்குள் காலடி எடுத்து வைக்கின்றோம். கடற்கரையில் நின்றபடி அலைகள் வந்து நம் கால்களை நனைத்துச் செல்ல காத்திருப்பது கடலை அனுபவிக்கும் ஒரு வழி. கடலுக்குள் இறங்கி முற்றிலும் நனைவது மற்றொரு வழி. நம்முன் நீண்டு பறந்து கிடக்கும் கடலில் பயணம் மேற்கொள்வது இன்னும் ஒரு வழி. ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுப்பது மற்றும் ஒரு வழி. அன்புள்ளங்களே, இவை அனைத்துமே கடலின் பல்வேறு அனுபவங்களை நமக்கு வழங்கும். கடலில் பயணம் மேற்கொள்வதும் கடலுக்குள் மூழ்கச் செல்வதும் ஆர்வத்தை தூண்டலாம், அச்சத்தையும் உருவாக்கலாம். அதேபோல் இயேசுவின் உவமைகள் என்ற கடல் நமக்குள் ஆர்வத்தை தூண்டும் அதே நேரம் ஒருவகை மலைப்பையும் உருவாக்குவதை உணரலாம். இந்த பயணத்தை அன்புள்ளங்களே, தவக்காலத்தின் துவக்கத்தில் நாம் ஆரம்பித்திருப்பது ஓர் அருள் நிறைந்த வாய்ப்பு என்றே நான் கருதுகின்றேன். தவக்காலம் நம் அனைவருக்கும் விடுக்கும் ஒரு முக்கியமான அழைப்பு மாற்றம் பெறுதல். நமக்குள் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆவலோடு, வேண்டுதலோடு இயேசுவின் உவமைகள் என்ற கடலில் நமது பயணத்தை துவக்குவோம். வாருங்கள். அன்பு இதயங்களே, கடற்பயணம் என்ற எண்ணமே ஓர் உவமையாக என் மனதில் விரிகின்றது. இந்த உவமையை முடிந்த அளவு சுருக்கமாக கூற முயல்கின்றேன். கடற்பயணம் துவங்குவதற்கு படகோ கப்பலோ முதலில் கரையை விட்டு புறப்பட வேண்டும். பாதுகாப்பு கருதி படகை கரையில் ஏற்றி கயிற்றில் பிணைப்பது வழக்கம். அதேபோல் கப்பலை கடலின் தரையோடு பிணைப்பது நங்கூரம். கயிற்றையோ நங்கூரத்தையோ எடுத்தால்தான் பயணம் ஆரம்பமாகும். கரையோடு தரையோடு தங்கிவிடும் படகோ கப்பலோ பாதுகாப்பாக இருக்கும் என்பது உண்மைதான். ஆனால் கரையில் நிற்பதற்கா கப்பல்கள் கட்டப்படுகின்றன? அன்பு இதயங்களே, கடந்த ஞாயிறு நற்செய்தியில் சொல்லப்பட்ட நிகழ்வில் கரையில் நின்ற படகிலிருந்து இயேசு போதித்த பின் பேதுருவிடம் கூறிய வார்த்தைகள் இப்போது என் நினைவுக்கு வருகின்றன.
இயேசு பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்
என்று லூக்கா நற்செய்தி 5 நாம் வாசிக்கின்றோம். ஆழத்திற்கு வாருங்கள், மீன்பிடிக்க வாருங்கள் என்று இயேசு தந்த அந்த அழைப்பு பேதுருவுக்கும் சீடர்களுக்கும் அதிர்ச்சியை தந்திருக்கும். பகலில் மீன்பிடிப்பது அவர்கள் வாழ்வில் இதுவரை செய்ததில்லை. அவர்கள் பாதுகாப்பாய் உணர்ந்து பின்பற்றிய பழக்கங்களை மாற்றி வேறொரு ஆழத்திற்கு அவர்களை வரசொல்லி அழைத்தார் இயேசு. பாதுகாப்பான பழக்கங்களை விட்டு ஆழத்திற்கு வாருங்கள் என்று இயேசு தன் சீடர்களுக்கு அளித்த அதே அழைப்பை நமக்கும் கொடுக்கின்றார். இயேசுவின் இந்த அழைப்பை ஏற்று ஆழத்திற்கு நாம் செல்லும்போது நாம் இதுவரை பாதுகாப்பு கண்ட கரைகளைத் தவிர புதிய கரைகள், புதிய நாடுகள் நோக்கி நமது பயணம் செல்லும். அடுத்தபடியாக, கடல் பயணங்கள் மேற்பரப்பிலேயே நடக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. கடலுக்குள் ஆழ்ந்து செல்வதும் ஒருவகை ஆய்வு பயணம்தான். ஆழத்திற்கு வாருங்கள் என்று ஆண்டவன் விடுக்கும் அழைப்பு இந்த ஆய்வு பயணத்திற்கு நம்மை அழைக்கின்றது. ஆழத்திற்கு செல்லும்போதுதான் அன்பர்களே, கடலின் முக்கிய கொடையான முத்துக்களை நாம் பெற முடியும். ஹென்றி வாட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ என்ற ஆங்கில கவிஞர் 1850 எழுதிய தி சீக்ரெட் ஆஃப் த சீ என்ற கவிதையின் ஒரு சில வரிகள் இதோ.
கடலின் இரகசியங்களை கற்பதற்கு உனக்கு விருப்பமா எனக் கேட்ட மாலுமி, கடலின் ஆபத்துக்களை எதிர்கொள்வோரே அதன் இரகசியங்களையும் புரிந்து கொள்வர் என கூறினார்.
அன்பு இதயங்களே, இயேசுவின் உவமைகள் என்ற கடலில் நமது பயணத்தை துவக்குவோம். 4 நற்செய்திகளிலும் உவமைகள் கூறப்பட்டுள்ளன. சினாப்டிக் காஸ்பல்ஸ், அதாவது ஒத்தமை கண்ணோட்டம் கொண்ட நற்செய்திகள் என்று அழைக்கப்படும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளில் இயேசு கூறிய பெரும்பாலான உவமைகள் பதிவாகியுள்ளன. யோவான் நற்செய்தியில் வெகு சில பகுதிகள் உவமைகளாக கருதப்படுகின்றன. இயேசு எத்தனை உவமைகள் கூறினார், இவற்றில் எத்தனை உவமைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட நற்செய்தியில் இடம்பெற்றுள்ளன, இந்த உவமைகளை இயேசு எங்கு எப்போது சொன்னார், இந்த உவமைகளில் சொல்லப்பட்டுள்ள விவரங்களுக்கு வரலாற்று ஆதாரங்கள் உள்ளனவா என்ற ஆழமான ஆய்வுகள் கடந்த பல நூற்றாண்டுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட விவிலிய அறிஞர்கள் தாங்கள் கண்டுணர்ந்தவற்றை பாடங்களாக நமக்கு விட்டுச் சென்றுள்ளனர். அன்பு இதயங்களே, இவர்கள் மேற்கொண்ட பயணத்தை பின்பற்றி நமது விவிலிய தேடல் தொடரை ஓர் ஆய்வு தொடராக நடத்திச் செல்ல எனக்கு தகுதியில்லை, மனமும் இல்லை. எனவே உவமைகளின் ஆய்வு என்ற கண்ணோட்டத்தை விடுத்து உவமைகளின் பொருளை தேட முயல்வோம். எடுத்துக்காட்டாக, இயேசு எத்தனை உவமைகள் கூறினார் என்ற விவாதத்தில் நமது கவனத்தை செலுத்தாமல் அவர் எவ்வகையான உவமைகள் கூறினார் என்பதிலும் அந்த உவமைகள் வழியே நாம் கற்று உணரக்கூடிய பாடங்களிலும் நம் கவனத்தை செலுத்துவோம். கதை வடிவிலும் வெறும் ஒப்புமை வடிவிலும் இயேசுவின் உவமைகள் நற்செய்திகளில் பதிவாகியுள்ளன. நமது தேடல் தொடரின் துவக்கத்தில் கதை வடிவில் அமைந்துள்ள உவமைகளில் நம் கவனத்தை திருப்புவோம். கதையாக சொல்லப்பட்டுள்ள பல அற்புதமான உவமைகள் லூக்கா நற்செய்தியில் இடம்பெற்றுள்ளன. எனவே நம் தேடலை அன்புள்ளங்களை லூக்கா நற்செய்தியில் துவக்குவோம். லூக்கா நற்செய்தியில் கதை வடிவில் இடம்பெற்றுள்ள இந்த உவமைகள் கிறிஸ்துவம் என்ற வட்டத்தை தாண்டி ஏனைய மதத்தினரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளன. நல்ல சமாரியர், காணாமல் போன மகன் அல்லது ஊதாரி பிள்ளை, செல்வந்தரும் ஏழை லாசரும், அறிவற்ற செல்வன் போன்ற கதைகள் பல கோடி மக்களின் மனங்களில் பதிந்து பாதிப்புகளை உருவாக்கியுள்ள கதைகள். இவற்றில் முதன்மையாக நமது தேடலை இன்று நல்ல சமாரியர் என்ற உலக புகழ்பெற்ற உவமையில் ஆரம்பிப்போம். எனதருமை அன்புள்ளங்களே, குட் சமாரிட்டன், நல்ல சமாரியர் என்ற வார்த்தைகளை கூகுள் தேடலில் நான் பதிவு செய்ததும் நொடிப்பொழுதில் 1,40,00,000 விவரங்கள் அங்கு தோன்றின. இவற்றில் பல லட்சம் விவரங்கள் நல்ல சமாரியர் என்ற பெயர் தாங்கிய மருத்துவமனைகளும் பிறரன்பு நிறுவனங்களும். இந்த தேடலில் என் கவனத்தை ஈர்த்த ஒரு தகவல், நல்ல சமாரியர் என்ற பெயரில் பல நாடுகளில் கடைபிடிக்கப்படும் சட்டங்கள். ஆம் அன்புள்ளங்களே, அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பாவின் பல நாடுகளில் நல்ல சமாரியர் என்ற பெயரில் சட்டங்கள் உள்ளன. இந்த நாடுகளில் பொது இடங்களில் யாரேனும் அடிபட்டால் அவர்களுக்கு உடனடி உதவிகள் செய்வதற்கு சூழ நிற்பவர்கள் தயங்குவர். காரணமென்ன? அவர்கள் உதவி செய்யப்போய் அதனால் அடிபட்டவருக்கு இன்னும் அதிக ஆபத்தாகிவிட்டால் உதவி செய்யப் போனவர் மீது வழக்கு தொடரப்படும் என்ற பயம். இருப்பினும் இச்சூழலில் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது என்பனவற்றை விளக்கும் விதிகள் நல்ல சமாரியர் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளன. அன்பு இதயங்களே, இவ்வகை சட்டங்கள் இருந்தாலும் அவற்றையும் தாண்டி அந்நாடுகளில் தேவையில் இருப்போருக்கு உதவிகள் செய்ய முன்வரும் நல்ல சமாரியர்களும் இருப்பதை காண முடிகின்றது. சட்டத்தை பெரிதாக நினைக்காமல் இயேசு சொன்ன இந்த உவமையால் இந்த அன்பு உள்ளங்கள் தூண்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கணிப்பு. சென்ற வாரம் அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கருகே நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதோ. பிப்ரவரி 5 கடந்த செவ்வாய் அன்று பேத்ரோ லூகோ என்ற 69 வயது மனிதர் கார் பழுதடைந்ததால் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் தவித்துக் கொண்டிருந்த ஒரு மாற்றுத்திறனாளியான பெண்ணுக்கு உதவி செய்தார். அந்த பெண்ணின் காரை சரி செய்த பின் பேத்ரோ லூகோ தன் காரில் ஏறி மீண்டும் நெடுஞ்சாலைக்குள் நுழைந்தபோது வேகமாக வந்த லாரி ஒன்று அவர் கார் மீது மோதியது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பேத்ரோ உயிர் துறந்தார் என்பதுதான் அந்த செய்தி. அன்பு இதயங்களே, குட் சமாரிட்டன் என்ற சொற்றொடர் ஊடகங்களில் பெரிதும் பயன்படுத்தப்படும் ஒரு சொற்றொடர். உதவி செய்த பேத்ரோ லூகோவை பற்றி செய்தித்தாள்களும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் குறிப்பிடுகையில் அவரை நல்ல சமாரியர் என்றே குறிப்பிட்டனர். இதேபோல் கனடாவின் வேங்கூவர் நகரில் குற்றம் புரிந்த ஒருவரை காவல்துறையினர் கண்டுபிடிக்க உதவி செய்தவரை நல்ல சமாரியர் என்ற அடைமொழியால் குறிப்பிட்டனர். அன்பு இதயங்களே, 20 நூற்றாண்டுகள் சென்ற பின்னும் இயேசு கூறிய நல்ல சமாரியர் என்ற இந்த உவமை இன்னும் மக்கள் மத்தியில் கிறிஸ்துவம் என்ற வட்டத்தை தாண்டி மக்கள் மனங்களில் தூண்டுதலாய் உள்ளது என்பது இந்த உவமையின் சக்தியை நமக்கு பறைசாற்றுகின்றது. உலக புகழ்பெற்ற நல்ல சமாரியர் உவமை பிறந்த பின்னணி லூக்கா நற்செய்தியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது.
லூக்கா நற்செய்தி பிரிவு 10. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்
என்று இந்த உவமை ஆரம்பமாகின்றது. அன்பு இதயங்களே, இயேசுவிடம் எவ்வகையிலாவது குறை காண வேண்டும் என்ற ஆவலில் திருச்சட்ட அறிஞர் கேள்வியை தொடுத்தாலும் இயேசு அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அற்புதமானதொரு உலக புகழ்பெற்ற உவமையை கூறினார். இந்த உவமையின் ஆழம் நம்மை மலைக்க வைக்கின்றது. வாருங்கள், தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த ஆழ்கடலில் மூழ்கி நாம் முத்தெடுப்போம்.
விபிலிய திடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.